நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் கூறுகிறேன். பகவானிடத்தில் பக்தி ஏற்பட வேண்டுமானால் சந்தோஷமாகவே ஏற்பட்டு விடுமா, அல்லது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் வலி இவற்றை உணர்ந்தால்தான் பக்தி பிறக்குமா? இரண்டு கருத்துகள் நிலவுகின்றனவே. பக்தி என்பதே ஆனந்தமாக செய்ய வேண்டியது. பக்தி செய்யும் போதும் ஆனந்தம், முக்தி பெற்ற பின்னாலும் ஆனந்தம். இதை கண்ணனும் கீதையில் கூறும்போது, அர்ஜுனா, பொதுவாக எந்த பாதையில் பயணிக்கிறோமோ அந்த வழி கரடுமுரடாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் போய் சேர வேண்டிய இடம் சந்தோஷமாக இருக்கும். இது உலக இயற்கை. ஆனால் பக்தி ஒரு விதிவிலக்கு. பாதையும் நன்றாக இருக்கும், அதாவது பக்தி ஆனந்தமாக இருக்கும். போய் சேர வேண்டிய இடம் முக்தியும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சுசுகம் கர்த்தும் அவ்வயம். பக்தியோ பகவானோ மிகவும் எளியவர்கள் என்றெல்லாம் கூறுகிறார். பக்தர்களுக்கு கவலை இல்லை, துன்பம் இல்லை, பயம் இல்லை, பொறாமை இல்லை, சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். அப்ப பக்தி மகிழ்ச்சியோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று. சுகமாக இருந்து கொண்டே முக்தி அடைந்து விடலாம் என்பது ஒரு கருத்து. ஆனால் இதே நம்முடைய ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ உலகம் வெறுக்க வேண்டும், இது என்ன உலகம் என்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கொதிப்பு ஏற்பட்டு அதுதான் நம்மை கொண்டு போய் பகவானுக்கு அருகே சேர்க்கிறது என்றும் கூறுகின்றனர். அது அவர்கள் வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். நாமே பல வலிகளை இன்னல்களை சந்திக்கிறோம். அந்த வலிப்படும் போது சில பேருக்கு அது பகவானுக்கு அருகே தள்ளும், வேறு சிலருக்கு அந்த வலியே அவர் பேர் கோபம் கொள்ள வைத்து எதிர்ப்புறம் தள்ளிவிடும். அப்ப வலி கண்டிப்பாக வேண்டுமா என்றால் வெறுப்பு நிச்சயமாக வேண்டும். வலி வேண்டும்னு கூட சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம சுப்பி நடக்கிறத பார்த்தாலோ, எப்படி மத்த பேர் நம்ம கிட்ட நடந்துக்கிறார்கள்ங்கிறத பார்த்தாலோ, நாம பக்தி இலக்கியத்தை படிக்க படிக்க அதன் பெருமை புரிய புரிய, இப்படி போய் நடந்து கொள்ளுகிறார்களே, இதானா உலக இயற்கை, பணத்துக்கு ஓடுகிறார்களே, மனிதனை மனிதன் சமமாக பார்ப்பதில்லையே, நிறைய குற்றங்கள் நடக்கின்றனவே என்றெல்லாம் பார்த்து, இனிமேல் அடுத்த பிறவியிலாவது இப்படி இருக்கும் சம்சாரத்தில் பிறக்கக்கூடாது என்று கண்டிப்பா ஒரு வெறுப்பு வரும். அதைத்தான் வேதாந்த தேசிகர் நிர்வேதம்னு குறிப்பிடுகிறார். அந்த நிர்வேதம் ஏற்பட்டால்தான் முக்தி கருகே போவோம், அப்பதான் ஒரு உந்துதலே இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்தது, நிஜமா வலியை பத்தி பேசினா, எது யாருக்காக இருந்தாலும் வெறுப்பு இருந்தா தான் கிளம்புவோம், இல்லைன்னா திரும்ப திரும்ப பிறக்கத்தான் தோன்றும். ஆனால் வலிக்கிறதோ அல்லது வாழ்க்கையில இன்னல்கள் படுவதோ அவனவனுடைய கர்மத்தை பொறுத்தது. பொதுவா சம்சாரம் இன்னல்கள் நிறைந்ததுதான், நிறைய தான் இருக்கும். அதுலேயும் என்னுடைய கர்மங்கள் எப்படியோ அதன் வழியாகத்தான் நான் படப்போறேன். இதை தாண்டித்தான் பக்தி வளர வேண்டும். வலியே படாம ஒருத்தர் இருந்துட்டார் என்று சொல்ல முடியாது. வழிபட்டாத்தான் பக்தி வளரும் என்று சொல்றதை விட, இந்த சம்சாரத்தில் இருக்கிறவர்களுக்கு வலிக்கத்தான் செய்யும், வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மை. அந்த வலியும் கண்டிப்பா நம்ம பகவானுக்கு அருகே கொண்டு போய் சேர்க்கும். குந்தி தேவி கண்ணனிடத்தில் வேண்டினாள், எனக்கு துன்பங்களை கொடு. கண்ணன் கேட்கிறார், என் அத்தையாயிற்றே, நீ ஏன் துன்பத்தை கேட்கிறாய்? கண்ணா, துன்பப்படவில்லையானால் உன்னை மறந்து விடுவேன், வலிக்கவே இல்லைனால் இந்த சம்சாரம் பிடிக்க ஆரம்பிச்சுடும், அப்புறம் உன் நினைவே மறந்து போகும், அதற்காகவாவது எனக்கு கஷ்டங்களை கொடு என்று கேட்டுக்கொள்கிறாள். ஆனா சாமான்யமா இருக்கிற ஜனங்களுக்கு வலி தாங்குமா? அன்றாடம் உழைத்து கொண்டு அன்றாடம் சம்பாதித்து வாழ்ந்திருப்பவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் பெரிய சாஸ்திர ஞானமோ பக்தியோ அவ்வளவில்லை, கண்டிப்பா நம்பிக்கையோட கோவிலுக்கு போறவா, அவர்களுக்கெல்லாம் தங்கள் குழந்தைகள் நன்னா இருக்கணும், தாங்க நன்னா இருக்கணும், அன்றாட வாழ்க்கை நன்னா ஓடணும்னு இருக்குமே, அவர்களுக்கு வலிச்சதுனால் அப்ப பகவானை விட்டு விலகத்தானே பார்ப்பார்கள்னால் நாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பல பேர் இல்லாத மக்களுக்கும் ரொம்ப வாழ்க்கையில கட்டப்படுறவாளுக்கு கூட, அது மன ரீதியா இருக்கட்டும், குடும்ப ரீதியா இருக்கட்டும், பண வசதி ரீதியா இருக்கட்டும், எந்த விதத்திலேயோ இன்னல்களை அனுபவித்தாலும் அதெல்லாம் சாதாரணப்பட்டவர்கள், கண்டிப்பா விலகிப்படுவான்னு சொல்ல முடியாது. எங்கோ ஒரு ஊற்றில் அவர்களுக்குள்ளும் பக்தி இருக்கும். பல பேரும் வாழ்க்கையில பல இன்னல்களை சந்தித்த கட்டத்தில் இருக்கிறவர்கள் பக்திமான்களா இருக்கிறத பார்த்திருக்கேன். ஆனா சுகமா இருக்கிறவர்கள் கூட அவ்வளவா பக்தி இல்லாதவர்களையும் பார்த்திருக்கேன். நல்ல வலித்தால்தான் பக்திங்கிறது இல்லை, வலித்தால்தான் முக்திங்கிறது இல்லை. ஆனா கண்டிப்பா அது நடந்தே தீருகிறது, அதான் உலக இயற்கையாக உள்ளது. வெறுப்பு நிச்சயமாக ஏற்பட வேண்டும், சம்சாரத்தில் மீண்டும் பிறக்க மாட்டோம் என்கிற உறுதி ஏற்பட வேண்டும், அப்பதான் நாம பகவானுக்கு அருகில் செல்வோம். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த வலிங்கிறத விட வெறுப்புங்கிறத விட பகவான் பேரில் ஈர்ப்பு, அவர் பேரில் ஆசை, அன்பு, அது வளர வளரத்தான் நன்னா அவருக்கு அருகில போவோம். ஏன்னா ஒரு பக்கத்தில் இந்த சம்சாரம் தள்ளி விட்டுடுத்துங்கிறதுக்காக மட்டும் அவர்கிட்ட போகமாட்டோம், அவர் பக்கத்தில் நாம ஈர்க்கப்பட்டாதான் இன்னும் நெருக்கமா செல்வோம். அதனால இது ஒரு சைமல்டேனியஸ் ஆக்ஷன் வச்சுங்களேன், அந்த பக்கம் இழுக்கிறதும் உண்டு, இந்த பக்கம் தள்ளுறதும் உண்டு. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வலி நிச்சயம் இருக்கும், வலியும் பகவானுக்கு அருகில தான் இழுத்து போகும். அந்த வலியில சில பேர் ஒதுங்கிப்படுவாளேன்னு சொன்னால் திரும்ப வருவார்கள். அவர்களுக்கு வலி மட்டும் இருந்து அந்த துன்பம் எதனால ஏற்பட்டிருக்கு, நம்மால ஏற்பட்டிருக்கு, கர்மங்களாலே நின்னு புரியல, அதை பத்தி அவர்கள் கேட்டு வாசித்து ஆச்சாரியர் உபதேசம் பெற்றார்கள் என்னால் அதையும் எப்படி தாண்டணும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். பிராமணோ நிர்வேதமாயாத்துன்னு சொல்லுவார்கள். எத்தனை கர்மங்களை செய்தாலும் மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் இருக்கோம்னு சொன்னால் அதுவே கூட வெறுப்பை கொடுத்து விடலாம் என்று உபனிஷத்தே கூறுகிறது. இதை குலசேகர ஆழ்வார் பாடும்போது, தருதுயரன் தடாயேல் நீல் சரணல்லால் சரணில்லை, நீ எனக்கு கொடுக்கிற துன்பங்கள் எல்லாம் பரீட்சித்து உன்னிடத்திலே சேர்த்து கொள்வதற்குத்தான் என்று தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஒரு வைத்தியர் நம்ம பேர்ல கத்தியை வச்சு கிழிக்கிறார், நாள் வலிக்கிறதே, ஆனா நம்ம நன்மைக்காகங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கமே, அப்படித்தான் இதுகளை நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆழ்வார் கூறுகிறார். ஆழ்வார் வரி புரிந்து கொள்வோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.